தலைநகரத்தின் குருகள் அமைந்திருக்கின்ற அடையாறு என்ற திருநகரத்தில் அமைந்திருக்கின்ற தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, இந்த அமைப்பை கட்டி காத்து செம்மொழியை காக்கும் உணர்வில் பாதுகாக்கும் தமிழ் பெருமக்களே, இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ் அறிஞர்களே, தொல்லியல் துறை சார்ந்த அதிகாரிகளே, ஆய்வாளர்களே, வணக்கம். எனக்கு இன்றைய தினம் பேசுகிற வாய்ப்பை இந்த தமிழ்ச்சங்கம் எனக்கு அன்போடு நல்கியிருக்கின்றார்கள். நான் அதை எண்ணி பார்க்கின்றேன். ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஆசா ஞானசம்பந்தனார் சென்ற தொல்லியல் இலக்கிய அறிவியல் இலக்கண அனைத்தி அறிந்த மிகப்பெரிய சிந்தனையாளரான பெரியவர் தமிழறிஞர் அவர்களை நானும் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து பார்க்க சென்றிருந்தேன். அப்பொழுது அவரிடத்திலே நான் ஒரு வாதத்தை எடுத்து வைத்த பொழுது அவர்கள் அந்த வாதத்திற்கு பதில் சொல்வதற்கு ஒரு பெரிய அறிஞரை அணுகி, தொலைபேசியில் அணுகி, நெடுமாறன் இந்த கருத்தை தமிழ்நாட்டில் வலியுறுத்தி வருகிறார், இந்த கருத்துக்கு உடன்பாடு உண்டா என்று உங்களுடைய தலைவராக இருக்கிற மலவாணர் இடத்திலே கேட்டார்கள். அவர்கள் பரவலாக சிலர் அதை சொல்லுகிறார்கள், அந்த கருத்துக்கு ஒருவேளை வலு இருக்கலாம், அவர் சொல்வதை கேட்டறிந்து சொல்லுங்க என்று சொல்லி ஆசா ஞான சம்பந்தனார் என்னை நம்முடைய ஐயா மணவாளனிடத்தில் அனுப்பி வைத்தார்கள். அதனுடைய தொடர்பில் உங்களுடைய தமிழ்ச்சங்க தொடர்பு எனக்கு ஏற்பட்டு உரையாற்ற வந்து நிற்கின்றேன். எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பானது நம்மாழ்வார் வாழ்வும் வரலாறும் என்ற தலைப்பாகும். நம்மாழ்வாருடைய வாழ்வை வரலாறை உற்று நோக்கி பார்ப்பேனால் செம்மொழிக்கு, செந்தமிழ் மொழிக்கு வேத மொழியாக தன் பாசுரங்களில் பாடல்களில் அடையாளம் காட்டிய மிகப்பெரிய ஒரு பெரிய சிந்தனையாளர், அவ்வளவு பெரிய கருத்தை அருளிய பெருமான் நம்மாழ்வார் பெருமானாவார். உலக வரலாற்றில் நம்முடைய இலக்கியங்களிலே பார்த்தால் அரச குடியைச் சார்ந்தவர்கள் அல்லது அரசர்களாக இருந்தவர்கள், ஆட்சியாளர்கள் பட பாடல்களை பாடியிருக்கிறார்கள் என்று நம்முடைய பாடல்களில் புறநானூறு அகநானூறு பாடல்களில் கூட அந்த அடையாளங்கள் தெரிகிறது. ஆனால் சங்க காலத்திற்கு பிறகு அடையாளமாக மிக தெளிவாக பாண்டியருடைய குலத்திலே பிறந்தவராக அனைத்து நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற நம்மாழ்வார் பெருமான், வேதமொழியை செந்தமொழியிலே தந்த பெருமான் என்று அடையாள சொல்லப்பட்ட அந்த செம்மொழி இலக்கியத்தை படைத்த அருளிய நம்மாழ்வார் பெருமான் பற்றி அறிவதற்கு முன்பு தமிழ்நாட்டு இலக்கணங்களை தொட்டு வடநாட்டிலே இருந்து வந்திருக்கிற சில செய்திகள், பிற்காலம் சொல்லப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் இவைகளெல்லாம் ஆராய்வது தமிழறிஞருடைய பெரிய கடமையாகும். எப்படி என்றால் தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செம்மொழி இலக்கியமாக இலக்கணமாக தமிழருக்கு கிடைத்திருக்கிற இலக்கணமாக மூத்த இலக்கண நூலாக இன்று வரை கிடைத்திருக்கிற தொல்காப்பிய இலக்கண நூலில் அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் என்று பாகுபாடு படுத்தப்பட்டு அதற்கான உரைகளையும் இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், பேராசிரியர், கல்லாடனார், தெய்வ சிலையார். இது மாதிரி அக்காலத்தில் இருந்த பேரறிஞர்கள் எல்லாம் உரையிலே எவைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் உற்றுநோக்கி பார்த்து அதுபோல அடிப்படையில் புறப்பொருள் வெண்பா மாலை என்று சொல்லுகிற இலக்கண நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு ஒப்ப இந்த நாட்டில் வாழ்வியல் அமைந்திருக்கிறதா, வரலாறு அமைந்திருக்கிறதா என்பதை உற்று பார்த்து அதுபோல இறையனார் அகப்பொருள் உரையில் அரசனையும் அந்தனரையும் உயர்ந்தோர் என்று குறித்து இந்த அடிப்படையெல்லாம் சொல்லியிருக்கிறார்களே, இதெல்லாம் கல்வெட்டில் அல்லது வரலாற்றில் அல்லது தமிழருடைய வாழ்வியலில் எப்படி இருக்கிறது என்பதையும் பார்த்து அதுபோன்று அதற்கு பிறகு வந்த நம்பியக பொருள், அதுபோன்று அதற்கு பிறகு வந்த அடிப்படையான இலக்கண நூல்கள் அனைத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய மனித வாழ்க்கை ஒழுக்கம் அந்த அடிப்படையை பார்க்கிற பொழுது வட இந்தியாவை விட தென்புலத்திலே வாழ்கிற தமிழ்நாட்டில் வாழ்கிற இங்கிருக்கிற மேம்பட்ட மக்கள் தான் மிகச் சிறந்தவர்களாக, செம்மொழி உடையவர்களாக, இலக்கணம் உடையவர்களாக, இலக்கியம் உடையவர்களாக, வரலாறு உடையவர்களாக மிளந்திருக்கிறார்கள். அப்படி வரலாறு மிளந்திருக்கிற இந்த வரலாற்றில் அடிப்படையில் ஏதோ தெரியவில்லை, நம்மாழ்வாருடைய வரலாறு எடுத்துக்கொண்டால் அவரை சொல்லுகிற பொழுது திருவழுது நாடு முழுதும் செங்கோல் செலுத்தும் ஒரு அரச மரபிலே தோற்றுவிக்கப்பட்டவர். அவர் தொடர்ச்சியை சொல்லுகிற பொழுது திருவழுதி என்று சொல்லுகிற மன்னன் பெயரால் அறந்தாங்கியார், சக்கரபாணியார், அச்சுதனார், செங்கண்ணனார், போர்க்களியார், காரிமாறன், அதுபோல சடகோபரான மாறன் என்று ஒரு வம்சாவளி பட்டியலையே அனைவரும் தருகிறார்கள். அப்படி தந்தாலும் கூட அடிப்படையிலே அவர் சொல்லியிருக்கிற திருவாய்மொழி இருக்கிறது அல்லவா, அந்த திருவாய்மொழி என்பதை எடுத்துக்கொண்டால் அவர் அரச குலத்தவர் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் திருவாய்மொழியாகும். இங்கே தொல்லியல் அறிஞர்கள், தொல்லியல் துறை பணியாளராக இருக்கின்ற அறிஞர்கள், ஓய்வு பெற்ற பெருமாக்கள் எல்லாம் பெருமாட்டிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். கல்வெட்டில் அரசன் ஒரு சொல்லை வாயினால் மொழிந்தால் திருவாய் மொழிந்திரளிய என்பது கல்வெட்டு பாடமாகும். அது மட்டுமல்ல, அரச குலத்தை சொன்னால் திருக்குலத்தார், அரச குலத்தை மகனை சொன்னால் திருமகனார், திருப்புதல்வர், திருத்தமக்கையார், திருச்செல்வியார் என்று கல்வெட்டிலே கூட கடைசி காலம் வரை பாடம் இருக்கிறது. அப்படி இருக்கிற அடிப்படையில் நம்மாழ்வார் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு புளிய மரத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு அவர் இந்த வேதமொழியை அருளியவர். அதை வேதமொழியை அதை எழுதிய பெருமை திருமந்திர ஓலநாயகனைப் போல எழுதியவர் மதுரகவி ஆழ்வாராவார். ஓதியவர் அருளியவர் நம்மாழ்வார் பெருமா. அதை எழுதியவர் அந்தனரான மதுரகவி ஆழ்வார் ஆவார். கல்வெட்டிலே கூட திருமந்திர ஓலை நாயகனாக முன்னாலே அடையாளம் காட்டப்படுகிறவர்களாக பலர் சொல்லப்பட்டால் பிரமாதிராயர் என்று சொல்லுகிற அந்தனர்கள் ஓலை நாயகங்களாக இருந்து திருமந்திர ஓலையை, அரசன் சொல்லுகிற மந்திரத்தை, அரசன் சொல்லுகிற திருமொழியை, திருவாய்மொழியை எழுதுவராக இருந்திருக்கிறார்கள். ராமன் கிருஷ்ணனான பிரமாதிராயன் என்பவன் ராஜராஜன் சோழத்தில் ராஜராஜ சோழன் காலத்திலும் ராஜேந்திர சோழன் காலத்திலும் இருந்த உயர் அதிகாரியாவா. அப்படி அதிகாரியாக பிரமாதிராயன் எழுவது போலதான் நம்மாழ்வார் அருளிய இந்த திருவாய்மொழி வேதத்தை நம்முடைய மதுரகவி ஆழ்வார் அதை எழுதியிருக்கிறார். ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வாருக்கு அந்த பட்டம் எப்படி என்றால் திருவாய்மொழிந்தருளிய அந்த வேதத்தை, அவர் அருளிய வேதத்தை எழுதியதாலே ஆழ்வார் எனப்பட்டார் என்று எல்லோருமே ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த திருவாய்மொழியில் அவர் தன்னை அடிப்படையாக சொல்லுகிற பொழுது அந்த ஊரை அவர் எந்த ஊரின் ஆட்சியாளர் என்னை சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிற ஊர் கொடி மதில் தென் குருகூர் சடகோபன் சொல் என்று அவரே சொல்வதாக திருவாய்மொழியிலே நம்முடைய 4000 திவ்ய பிரபந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொடி மதில், கொடியும் மதிலும் யாருக்கு இருந்தது, யார் வைத்திருக்க முடியும் என்பதை எண்ணி பார்த்தால் அந்த அடையாளங்கள் மிக தெளிவாக தெரியும். அந்த அடையாளத்திலே அவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, தன்னை சொல்லுகிற பொழுது தின்தோள் மாலை வழுதி வளநாடன் திருவழுதி நாட்டு தலைவன் என்ற பொருளில் தின்தோள் மாலை அணிந்தவன் என்று சொல்லுகிற அடையாளத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொன்றை சொல்லுகிறார் திருவாய்மொழியில், நெடியான் அருள் சுடும் படியான் திரு சடகோபன். படியான் என்ற சொல் திருக்குறள் படி இலக்கணப்படி அரசனைத்தான் குறிக்கும். படியான் என்பது அதற்கு அடையாளத்துக்கு சொல்ல போனால் பின்னாலே கூட கல்வெட்டில், பிற்கால கல்வெட்டில், 16ஆம் நூற்றாண்டு கல்வெட்டிலே கூட பாண்டியன் படிதோட பரியேறிய பெருமாள் என்று விஜயாலய தேவர் பாண்டியனை வீழ்த்தி அவனை படிதோட மண்ணை தொட வைத்து விட்டான் என்று கல்வெட்டு சொல்கிறது. அவன் மாவழிவாணருக்கு, மாவழி அரசருக்கு விருந்திட்டவன் என்று சொல்கிற அந்த கல்வெட்டு குடுமையான் நிலையிலே இருப்பதாக நினைவு. ஆகவே இந்த கல்வெட்டு தேனாற்று போக்கு நேமத்து ஆட்சியாளனாக இருந்த விஜயாலய தேவர் இந்த படிதோட என்று சொல்லுகிற அடிப்படையில் இந்த படியா சடகோபன் என்பது அரசகுலத்தவன் என்ற அடையாளத்தை தருகிறது. அது மட்டுமல்ல, தன்னை சொல்லுகிற பொழுது பெருநல் தங்கினி துறைவன் வன்சன் குருகூர் வன் சடகோபன் சொல் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். தங்கினி துறைவன் என்று அடையாளம் சொல்வது பொருளநிதி துறைவன், பொருளநிதி கலக்கிற துறையின் ஆட்சியாளன் என்ற பொருளில் அடையாளம் காட்டுகிறார். இந்த அடையாளத்தை பார்க்கிற பொழுது பிற்கால நூலாசிரியர்கள் எல்லாம் பிற்காலத்தில் எழுதிய நூல்களில் எல்லாம் அடையாளம் சொல்லுகிற பொழுது நம்முடைய நம்மாழ்வார் பெருமகனை, நம்முடைய நம்மாழ்வார் சுவாமிகளை, நம்மாழ்வார் என்ற தலைவனை, தமிழ் வேதம் தந்த அந்த தலைவனை அவர்கள் சொல்லுகிற பொழுது அடையாளமாக பொருளநிதி துறைவன், குமரி துறைவன், பொருளநிதி புதியமலை காவலன் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். இப்படி அடையாளப்படுத்துவது யாரை? குமரி கொங்கன் அல்லது கொற்கை கொங்கன் என்று சொன்னாலே அவன் அரசன் என்பது சிலப்பதிகார பாடம், இளங்கோவடிகள் சொல்லியிருக்கிற பாடம். அவர் சொல்லியிருப்பது ஒரு அரசனைத்தான் அவ்வாறு சொல்ல முடியும். ஏனென்றால் நம்முடைய நாட்டில் வர்ணங்கள் பலது இருக்கலாம், ஆனால் வெண்பா பாடினால் அது அந்தனருக்கு, ஆசிரியப்பா பாடினால் அது அரசனுக்கு, கலிப்பா பாடினால் அது வைசியனுக்கு, மஞ்சிப்பா பாடினால் அது வேளாளருக்கு என்று அடையாளப்படுத்தப்பட்டது வடநாட்டில் அல்ல, தென்னாட்டில் தான். வடநாட்டை விட தென்னாட்டில் வேதங்களை உணர்ந்து, ஆச்சாரங்களை உணர்ந்து, வேத நெறிகளை உணர்ந்து அடிப்படையிலே தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். அது சரியா சரியில்லையா என்பதல்ல, இருப்பது பாடமாக இருக்கிறது. தொல்காப்பியத்தை படிக்கிறோம், அதை செம்மொழி என்கிறோம். நாம் புறப்புறல் வெண்பாமை படிக்கிறோம், அது செம்மொழி என்கிறோம். அவைகளையெல்லாம் செம்மொழி என்று சொல்லிய செம்மொழிக்குரிய அடையாளங்களை சொன்னவனை அவன் செம்மொழிக்குரியவன் அல்ல, தாழ்ந்தவன் என்று சொல்வது நல்ல மரபாக இருக்காது என்பதால் இன்னும் எடுத்து சொல்கிறேன். குருகூரை சொல்லுகிற பொழுது அந்தன் குருகூர் என்று அடையாளம் காட்டுகிறான். அந்தன் குருகூர் என்றாலே வேள்வி நிறைந்த ஊராக அது விழுந்தது என்ற அடையாளத்தை நம்மாழ்வார் பெருமான் சொல்லுகிறார். இது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிற பொழுது வலுவாத சொல்புகள் வன் குருகூர் சடகோபன் சொல். வலுவாத சொல்புகள் யார்? பாண்டியர் அல்லவா? ஒரு தவறுக்காக ஒரு வீட்டினுடைய கதவை தட்டியது குற்றம் என்று கருதி பிறர் கேட்பதற்கு முன்பு தன் உடைவாளை எடுத்து தானே கையை விட்டுக் கொண்ட கொற்கை பாண்டியன் இந்த வலுவாத குலத்திலே பிறந்தவர். அது மட்டுமா, கண்ணகி குற்றம் ஆரியப்படை இறந்த நெடுஞ்செழியனை பார்த்து என் கணவனை கொண்ட நீ செய்த குற்றம் என்று விளக்கிய கூறியவுடன் கொன்றை கொல்லன் தன் சொல் கேட்ட யான அரசன் யானை கல்வன் மன்பதை காக்கும் செல்வனும் காவர் என்பவர் பிழைத்தது என்று தன்னை வீழ்த்திக் கொண்டவன் அதுதான் வலுவாத சொல்புகோளாகும். அதுதான் பாண்டியருக்கு சிறப்பாகும். பழையாத பழைந்த செங்கோலை நீதியால் நிவர்த்தி காட்டியவர்கள் பாண்டியர்கள் என்ற வளையாத புகழை பற்றி நம்முடைய பெருமகனா நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருளாளர் நம்மாழ்வார் சுவாமிகள் வலுவாக சொல்புகள் வன்குரு கூர் சடகோவன் சொல் என்கிறார். குருகோ ஒரு சிறிய கிராமம், அது மீது ஏற்றி பாடுகிறார் என்றால் அது குலத்தவன் செய்தி. ஆகவேதான் வலுவாத சொல்புகள் என்று அடையாளம் சொல்கிறார். வன்குருகூர் நகரான் என்று தன்னை அடையாளம் காட்டுகிறார். நகர ஆட்சியை பற்றி நவநீத பாட்டியல் என்ற இலக்கண நூலில் மிக தெளிவாக நான் நகரத்தில் கூட ஆட்சியாளர்களாக சோமசூரிய குலத்து அரச மரபினர்கள் இருந்தார் என்று நவீன பாட்டியல் சொல்கிறது. அதிலே வடுகுருகூர் சடகோபன் மரபினராக இருந்த காரிமாறன் அவருடைய முன்னோர்கள் அரச மரபினராக இருந்து திருவழுதி நாடு முழுதும் செங்கோல் செலுத்தும் செல்வ குமரன் என்று பாடியிருக்கிற ஒரு மாபெரும் தலைவன் அவனை சொல்லுகிற பொழுது தென்னன் குருகூர் சடகோபன் தென்னன் என்ற சொல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ராவணேஸ்வரனை பாண்டியருக்கு முன்னால் ராவணேஸ்வரனை குறித்து பாண்டியனை சந்திவித்து நம்முடைய ராவணேஸ்வரனை சந்திவித்து அகத்திய மாமுனி அதை பெற்றார் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது மதுரை காஞ்சி உரையில். ஆகவே தென்னன் என்ற சொல் பாண்டியரை பின்னால் குறிக்க தலைப்பட்டது என்பது இலக்கிய பாடமாகும். இலக்கணத்திலே கூட அந்த அடையாளத்தை சோமசூரிய உறுப்பினர் சோமசூரிய மரபினர் பற்றி பன்னிரு பாட்டியில் இலக்கண நூலில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இலக்கண நூலில் அரசகுடி மூன்று, ரெண்டு சூரிய சந்திரகுலம் மற்றொன்று இந்திரகுலத்தவர் என்று அடையாளம் காட்டப்பட்ட பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இலக்கண நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிற நம்மாழ்வார் தென்னன் என்று அடையாளம் காட்டப்பட்ட அடையாளம் தென்னன் என்பது பாண்டியனை குறிக்கிற சொல்லாகும். இந்த அடிப்படையில் மாறன் நம்மாழ்வார் பிள்ளைத்தமிழ் பாடிய பிள்ளைத்தமிழை பாடியவர் சமய வரோத்தம உபய குலோத்தம என்று சொல்கிறார். கல்வெட்டு பாடம் உபயகுல தீபம் உபய குலோத்தமன் என்று சொன்னாலே இருமரமும் தூயவன் என்ற அடையாளம். தேக்கிலார் பெருமா இருமரமும் தூயவன் என்பதை பற்றி இருமரமும் தூய தேரர் நாடுகிற நாட்டிற்கு நம்முடைய நம்ம அடையாளமாக உள்ள கலப்பர மன்னனுக்கு முடிசூடாமல் தேர நாட்டுக்கு போகிற செய்தியை தருகிற பொழுது இருமரமும் தூய தேரர் நாட்டுக்கு என்று அடையாளப்படுத்தி தேக்கிலார் பெருமானே சொல்லுகிறார். தேக்கிலார் சொல்லியிருக்கிற இருமரமும் தூய என்பதை அடையாளமாக சொன்னால் மிக தெளிவாக இலக்கியங்களில் தங்க இலக்கியத்திலே இருமரமும் தூயவர் என்ற அடையாளம் அரசகுடிக்கும் அந்தனருக்கும் வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளத்திலே இருக்கின்ற நம்முடைய நம்மாழ்வாருடைய மறையை குலமறை தமிழ் செய்த குறுகையர் அதிபதி என்று நம்மாழ்வார் பிள்ளைத்தமிழ் தெளிவாக்கி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அவரை சொல்லுகிற பொழுது அடிப்படையிலே அந்த நாத்தமர் கோவே என்று அந்த ஆசிரியர் பாடி காட்டுகிறார். இத்தகைய சிறப்பில் இருக்கிற இவருடைய சிறப்பை பற்றி அடையாளம் தெரிவதற்கு கம்பன் கவிகளில் அவர் பாடியிருக்கிற சடகோபர் அந்தாதி. சடகோபர் அந்தாதியில் கம்பன் குறுகையர் கோன் என்கிறார், குறுகையர் காவலன் என்கிறார், குறுகையர் அதிபன் என்கிறார். அடையாளத்துக்கு சொல்கிற பொழுது இருமரமும் தூய சேயை அடையாளப்படுத்துகிறார். இருமரமும் தூய சேய் என்று சொன்னால் தாயும் தந்தையும் ஒரு சேர ஒரே குலத்திலே பிறந்தவர்கள், நல்ல குலத்திலே பிறந்தவர்கள் என்ற அடையாளம் அந்த பாடலில் இருப்பதை கம்பனுடைய வாக்காலே தெரிய முடிகிறது. கம்பனுடைய கவித்துவத்தில் எந்த இடத்திலாவது அவன் சொல்லுகிற பொழுது அவனை அரசன் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர வேறு அடையாளத்தை தெரிவித்திருக்கிறாரா? இல்லை. அவர் அரச அடிப்படையை சொல்கிற பொழுது அவரை குறுகை அடையாளத்தை சொல்கிறார். ஆட்சியின் அடையாளம் என்பது அதுதான். எல்லோரும் ஆட்சியாளராக தமிழ்நாட்டில் வந்திருக்கிறார்கள். வந்தால் அவர்களை சொல்கிற பொழுது அடையாளம் சொல்வது உண்டு. எப்படி என்றால் வேளாளர் ஒருவர் உயர்ந்து விட்டால் அவரை வேளாள சிகாண்மணி அல்லது வேளாளர் அரசர் என்பதும், வணிகர் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் நமக்கெல்லாம் தெரியும் பெரிய புராணத்திலே நம்முடைய மூர்த்தி நாயனார் என்பவர் வணிகராக இருந்து அவரை மக்கள் தேர்ந்தெடுத்த மாதிரி யானைகளை மாலை போட்டு தேர்ந்தெடுத்தார் என்ற ஐதீக கதையில் அடிப்படையிலே மூர்த்தியை வணிகர் என்று அடையாளம் காட்டுகிறார்கள். யாரும் ஆட்சிக்கு வந்திருக்கலாம், கலப்பர்கள் ஆட்சியில் இருந்தார்கள், அவர்களை பிற்கால நூல்கள் வேளாளர் என்று அடையாளம் காட்டுகிறது. அதுபோல அந்தணர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், பல இடங்களில் அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள், ஆட்சியிலே இருந்து அந்த ஆட்சியிலே இருந்து நிலைத்து இருந்திருக்கிறார்கள். அதை நம்முடைய யுவான் சுவாங் நமக்கு தெளிவாக சொல்கிறார். இந்தியாவில் 13 பேரரசு இருக்கிறது, அதிலே இத்தனை சத்திரிய அரசு, இவ்வளவு பிராமண அரசு, இவ்வளவு வணிக அரசு, இவ்வளவு வேளாளர் அதாவது சூத்திர அரசு என்று யுவான் சுவாங் பட்டியலிட்டு காட்டுகிறார். ஆகவே ஆட்சியாளராக யார் இருந்தாலும் அவரை அடையாளப்படுத்துவது தலையாய கடமை. ஆட்சியிலே அரசனுக்குத்தான் ஆட்சி, அரசனுக்குத்தான் செங்கோ என்று அடையாளப்படுத்தப்பட்டால் கூட அந்த அடையாளத்தில் சொல்லப்படுகிற பொழுது அவனை நியாயப்படுத்தி சொன்னால் இவன் இன்ன ஆட்சியாளன் என்று அடையாளப்படுத்துவது வழக்காக இருக்கிறது. அந்த வழக்கில் நியாயப்படுத்துவத ஒரு அடியிலாவது அறந்தாங்கியாரை பற்றியோ, போர்க்கழியாரை பற்றியோ, அச்சுதனாரை பற்றியோ, தாரிமாறனை பற்றியோ, அல்லது யாரையும் அந்த அரசகுலத்திலே உள்ளவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அடையாளமாக அரசர்களின் சுரமணியாம் தாரிராஜன் என்கிறான். அரசர்களின் சுரமணியாம் என்றால் அதனுடைய பொருள் என்ன? நம்ம ஆழ்வார் திருக்கோல கவியிலே அரசரின் சுரமணியா காரிராஜன் என்று சொல்லுகிறார் பாடலாசிரியர். பாடியது 17 நூற்றாண்டுடைய கடைசி அல்லது 18 நூற்றாண்டுடைய துவக்கம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் அரசரின் சுரமணியா காரிராஜன் என்று பாடுகிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அந்தன சிகாமணி என்றால் அது பிராமணர் என்று அடையாளம் காட்டுகிறீர்கள். அதுபோல வைசிய சிகாமணி என்றால் அவரை வணிகர் என்று சொல்கிறீர்கள். வேளாள சுகாமணி சூத்திர சிகாமணி என்றால் அது வேளாளர் என்று அடையாளப்படுத்துகிற இந்த நாட்டில் அரசர்கள் சிகாமணி என்றால் அதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் சிந்திக்கிற தருணம். நல்ல கட்டமாக இந்த அடையாறு சங்கம் உருவாக்கியிருப்பதிலே உங்களை நினைவூட்டிக் கொள்கிறேன். அரச சிகாமணி என்பதற்கு மிகப்பெரிய பொருள் அரச குலத்தில் அல்லது அரசருடைய மறைவில் வந்தவன் என்ற பொருளாகும். அதுபோல அடையாளத்திலே மிக தெளிய அடையாளத்தை தமிழ்நாட்டில் சமூக வரலாற்றிற்கு, நம்மாழ்வார் வாழ்வியல் வரலாற்றிற்கு அடையாளப்படுத்தி சில செய்திகளை சொல்லியிருப்பவர் மணவாள மாமுனிகளாகும். மணவாள மாமுனிகள் உரிமையுடன் வேதம் அருளும் மாறன் என்கிறார். உரிமையுடன் வேதம் அருளும் மாறன் என்று ஏன் சொன்னார்? அதற்கு காலம் என்னவென்றால் வேதத்தை அந்தனர் அரசர் வணிகர் ஓதலாம், ஆனால் வேளாளர் ஓதக்கூடாது. வேளாள ஓதக்கூடாது என்பது மட்டுமல்ல, அப்படி ஓத முடியாமல் போனதற்கு அவர்கள் ஒரு குளத்தை வெட்டி ஒரு ஏரியை தண்ணீர் தந்து மக்களுக்கு நன்மை செய்தால் அதுவே அவர்கள் செய்த வேளம், அவர்கள் செய்த வேதம் என்று வேத நூல்களில் மட்டுமல்ல மகாபாரத சிறக்கும் சாமிநாத ஐயர் செம்மொழிக்காகவே உயிர் வாழ்ந்து செம்மொழிக்காகவே மறைந்து போனாரே அந்த மாமேதை பதிப்பித்த மகாபாரத சிறக்கம் என்ற நூலில் மிக தெளிவாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. கல்வெட்டுகளில் கூட எடுத்து பார்த்தேன், தொகுத்து பார்த்தேன், கண்விழித்து பார்த்தேன், எண்ணற்ற குளங்கை வேளாளர்களால் உருவாக்கப்பட்டதாகும், எண்ணற்ற குளங்கை விழுப்பரையர் என்று அடையாளம் காட்டப்பட்ட தங்க குலத்தவரால் காட்டப்பட்டதாகும். அப்படி அந்த குளங்களை அவர்கள் வெட்டுவதால் அவர்களும் வேள்வி செய்தவர்களாக மாற்றப்பட்டார்கள் என்று அடையாளப்படுகிறது. எனக்கு தெரிய நம்மாழ்வார் சுவாமிகள் இருந்த புளிய மரத்திலே இருந்து அந்த வேதத்தை போதித்து அருளி செய்தாரே தவிர அவர் கேத்திரங்களுக்கு சென்று யாத்திரிகராக சென்று வேதத்தை உணர்த்தி காட்டுவராக வாழ்ந்தவர் கிடையாது. எந்த இடங்களுக்கும் அவர் சென்றதாக கிடையாது. ஆனால் வேத உற்பத்தரான நாதமுனிகள் ராமானுஜர் போன்றவர்கள் அவருடைய அவருடைய பகுதிக்கு வந்து நாதமுனிகள் நேரடியாக ஓடி வந்து அவர் ஆழ்வார்த்தனகர் சிவகரை குருகூருக்கு வந்து அது அறிய தலைப்பட்டிருக்கிறார். நாம் சிந்தித்தாக வேண்டும். ஏனென்றால் அடிப்படையில் ஒரு அரச குலத்தவன், ஒரு மரபிலே பிறந்தவன், அவனுக்கென்று வரலாறு சொல்கிறான். அவன் சொல்கிற பிற்கால பாடல்களை சொன்னால் சந்திரகுல தோன்றல் விண்கொடை வெண்கொற்ற கூடைக்குரியவன் என்றெல்லாம் சொல்லுகிறானே, அவனை போய் அடையாளம் காட்ட தவறாம செம்மொழியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் மிகப்பெரிய அறிஞர்கள் இதை சிந்தித்தாக வேண்டும். நமக்கு இருக்கிற வரலாறை கொடுக்க, நமக்கு இருக்கிற வரலாறை அழிக்க நாம் முற்படக்கூடாது. ஏனென்றால் தமிழ் செம்மொழி என்றால் அந்த செம்மொழிக்கு தங்க வைத்து தமிழ் வளர்த்த தமிழன், தமிழ் தலைவன் பாண்டியன் செம்மொழியானன் அவன் செம்மையான குடியில் பிறந்தவன் என்பதுதானே பொருளாக இருக்க முடியும். பாண்டிய குலம் நம்முடைய அடிப்படையிலே சொல்கிறான், பத்து பாட்டு நூலிலே சொல்கிறான், உலகம் ஆண்ட உயர்ந்தோன் மருக மதுரை காஞ்சி என்று நினைக்கிறேன். உலகம் ஆண்ட மருக என்கிறார். நம்முடைய தேவாரத்தில் முடிசூடி உலக ஆண்ட மோவேந்தர் என்று வேதம், தமிழ் வேதம், வைணவ வேதம் என்று சொல்லுகிற நம்மாழ்வார் சுவாமிகளுடைய திருவாய் மொழியைப் போல இன்னொரு வேதம் சைவ மதத்திலே சைவம் தலைப்பதற்கு பாடுபட்ட அடிப்படையான தேவாரம், அப்பர் தேவாரமாக இருந்தாலும் சரி, திருஞான சம்பந்தர் தேவாரமாக இருந்தாலும் சரி, அந்த தேவாரத்தில் அடிப்படையிலே அந்த வேதத்தில் இருக்கிற பாடலில் முடியுடைய மூவேந்தர் என்று அடையாளம் கட்டப்பட்ட உயர்ந்தோ என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த அடையாளங்களை எண்ணி பார்த்திடல் வேண்டும். அது மட்டுமல்ல, ரெண்டு கருத்து இருக்கிறது. ஒரு கருத்து நம்முடைய திருஞான சம்பந்தரை சொல்லுகிற பொழுது அவரை சொல்லுகிறவர்கள் ஓதாமல் உணர்ந்தவர், ஓதாமல் உணர்ந்தவர் என்ற கருத்து அவர் மீது பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது, அவர் மீது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல ஓதாமல் உணர்ந்தவர் என்று சொல்லுகிறவர் நம்மாழ்வாராகும். இந்த அடிப்படையை நீங்கள் பார்த்தால் ஓதாமல் உணர்வது என்பது என்ன? வேதத்தை இயல்பாகவே தெரிந்து வைத்திருக்கிற தன்மை, வேதத்தை தெரிந்து வைத்திருக்கிற தன்மை. அடிப்படையில் செம்மொழியை உணர்ந்து பார்க்கிற பொழுது திருவாய்மொழி என்று சொல்லுகிற செம்மொழி அரசனின் வாயால் அருளிய வாக்கு, அருளிய மொழி என்ற பொருள்பட இருக்கிற திருவாய்மொழி அடிப்படையை பார்க்கிற பொழுது மிக தெளிவாக தெரிகிறது. 12 ஆழ்வார்கள் பட்டம்பம் ஆழ்வார் என்ற சிறப்பு திருநாமம் 12 பேருக்கு, முதலில் 9 பேருக்கு, அடிஷனல் 3 பேருக்கு, அது இன்றைக்கு அரசாங்கத்திலே போடுகிற உத்தரவு மாதிரி. எப்படி? முதலிலே 9 பேர் செலக்ட் பண்ணப்பட்டால், இப்பொழுது கூட செம்மொழி இதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற பட்டியலை பார்க்கிற பொழுது அடிக்கடி பட்டியல் வந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் அரசாங்கம், மக்களை மதித்து அறிவிப்பது. அதுபோல அந்த காலத்திலே கூட 9 பேர் ஆழ்வார்கள், பிறகு 3 பேர் ஆழ்வார்கள், ஆக 12 பேர் ஆழ்வார் என்று ஒத்துக்கொள்ளப்பட்ட ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களில் எல்லா ஆழ்வாரை விட இந்த நம்மாழ்வாருடைய தனியன் பாடல் வைணவ நூலில் எந்த நூலில் இல்லை. அவரை மட்டும் பாடுவதற்கு என்ன காரணம்? அவர் தலையிலே வைத்திருக்கிறாரே மகுடம் கிரீடம், அது வேற ஆழ்வாருக்கு சுமத்தப்பட்டிருக்கிறதா? வேற ஆழ்வார் மீது சொல்லப்பட்டிருக்கிறதா? சிலையை பார்த்தால் நம்மாழ்வாருக்கு பூநூல் போடப்பட்டிருக்கிறது. நம்மாழ்வாருக்கு ஏன் பூநூல் போட வேண்டும்? வேளாளருக்கு பூநூல் உண்டா? வேளாளர் அரசரானால் கூட பூநூல் தரிக்க முடியுமா? பூநூல் என்பது அந்த அரசர் வணிகர் இந்த மரபினருக்கு என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளம் சரியா சரியில்லையா என்று வாதிடலாமே தவிர போட்டது குற்றம், அது போடப்பட்டிருப்பது நியாயமில்லை என்று சொல்வது சரியாக இருக்காது. நம்மாழ்வார் பூநூலோடு இருக்கிறார், நம்மாழ்வார் பிள்ளை தமிழ் இந்த நூலில் பூநூல் மார்பில் ஆடுகிறது என்று பாடுகிறார். அப்படியா பூநூல் பற்றி சொல்லியிருக்கிறதா? புறப்படுவர் விண்பா மாலையிலே பூநூல் சொல்லப்பட்டிருக்கிறது, கலிங்கத்து பரணியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தொல்லியல் துறை பதிப்பித்த மாணவீர புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனைய நூல்களில் பூநூல் சொல்லப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் இலக்கண உரையிலே சொல்லுகிறார் அந்த போல பூநூல் அரசருக்கு உண்டு என்று சொல்லுகிறார். அப்படியானால் காட்டப்பட்டிருக்கிற பூநூல் நம்மாழ்வாருக்கு போடப்பட்டால் அவர் அரச குலத்தவரா வேளாளரா? நான் இப்படி சொல்வதாலே என்னை யாரும் கருதிவிடக் கூடாது. நான் ஒரு நாத்திகவாதி, நான் இன்று வரை கோயில் உள்ளே போக மாட்டேன். அப்படி இருக்கிற நான் இதை எடுத்துக்கொண்டதற்கே வருத்தப்படுகிறேன். அரசியலை துறந்து அரசியல் இருந்த பெரிய பொறுப்புகளை எல்லாம் விட்டு நீங்கி இதற்குள்ளே சிக்கிக்கொண்டு நீச்சல் அடிக்கிற பொழுது கரையேறாமல் கூட சிலர் தடுத்தார்கள். ஆனாலும் நீங்கி பல நூல்களை படித்து நூற்றுக்கணக்கான கட்டுரைகளை நான் முன்வைத்திருக்கிறேன். இருந்தால் கூட சிலவர்களை சொல்கிற பொழுது ஏதோ ஜாதி சிந்தனையோடு நான் தூண்டிவிடுவதாக எண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் உங்கள் தமிழ்ச்சங்கம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையில் இருக்கிற ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிற அமைப்பில் இது ஜாதிக்காக அல்ல. நான் பேசுவது அவர் அரச குலத்தவரா வேளாளரா ஒன்றுமே எழுதாமல் போனால் பிரச்சனை இல்லை. எழுதுகிற அரசு நூல்களில் கூட அவரை வேளாளர் என்று எழுதியிருக்கிறார்களே. தமிழ் நூல்களில் செம்மொழிகளில் இந்த நூலில் வேளாளர் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக நீங்கள் சிந்தித்தாக வேண்டும். ஏனென்றால் வேதம் ஓதுகிற அந்தனர்கள் கூட 20 நூற்றாண்டில் 19 நூற்றாண்டில் பேசுகிற விழாக்களில் நூல்களில் இப்பொழுது கூட பேசுகிற விழாக்களில் நம்மாழ்வார் பெருமானா வேளாளர் என்கிறார்கள். வேளாளர் என்று சொல்லப்படாத ஒருத்தி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அது காரணம் என்றால் சில ஆராய்ச்சியாளர்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் அரச குடியே இல்லை, தமிழ்நாட்டில் இருந்த குடி வேளாளர்களும் பிராமணர்களும் தான், வேறு எல்லாம் அவர்களாக சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் நம்முடைய செம்மொழி இலக்கணம் தொல்காப்பியம் நம்முடைய அடிப்படையிலே சொல்லுகிறான். செம்மொழி இலக்கியத்திலே இருக்கிற நம்பியக பொருள் நாடுகாவல் நரபதி குறித்தே, நாடுகாவல் நரபதி குறித்தே பாடப்பட்ட புலவர்கள் அத்தனை பேரும் இவரை நரபதி என்று அடையாளம் காட்டுகிறார்கள். இவருடைய குலத்தை நரபதி குலம், ஆட்சியாளன் குலம் என்று அடையாளம் காட்டுகிறார்கள். அப்படியானால் இலக்கண நூலில் 14 நூற்றாண்டு இலக்கண நூலாக இருக்கிற நம்பியக பொருளில் கூட நரபதி என்பது நாடுகாவலுக்குரியவன், அறம்புற காவல் அனைவருக்குரித்து என்று சொல்லுகிற அடையாளங்களை எல்லாம் பார்க்காமல் யாரோ சொல்லுகிறார்கள், யாரோ சொல்லிவிட்டார்கள், அதற்காக நாங்கள் இப்படித்தான் எழுதுவோம் என்று சொன்னால் அது வரலாறும் அல்ல, இது செம்மொழியும் அல்ல என்று உலகம் தூற்றும். செம்மொழியில் இருக்கிற இலக்கணம் நாலு வகை வர்ணத்தை செம்மொழியாளர்களாக இருந்த முன்னாள் தமிழர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்றிருக்கிறார்கள். வடநாட்டில் பிரம்ம சத்திரிய தைத்திய சூத்திர என்ற வர்ணம் தென்னாட்டில் இருக்கிறது. சிலர் கூட வாதிட்டார்கள், வாதிடுகிற பொழுது சூத்திரரா அது வெள்ளாளரை குறிக்காது என்றார்கள். பாவம், நம்பிக பொருளை அவர்கள் பார்க்கவில்லை. நம்பிக பொருளில் வேளாளர் என்று குறிக்காமல் அவர் குறிப்பதற்கு சூத்திரம் என்று குறித்திருக்கிறார். ஆகவே எல்லா நூல்களையும் பார்க்க வேண்டும், எல்லாத்தையும் உணர வேண்டும், எல்லாத்தையும் தெரிய வேண்டும். என்னிடத்திலே கூட காலையில் நீங்கள் ஏதாவது நூல் போட்டிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், நான் யோசிக்கிறேன், எதற்காக போட்டுவிட்டு போட்டுவிட்டு திருத்துவதை விட ஒழுங்காக போட்டால் அது நாட்டுக்கு பயனாக இருக்கும் என்று கருதி காலந்தாட்சி வந்திருக்கிறேன். நான் இந்த ஆராய்ச்சிக்குள்ளே நுழைந்து சில பல காண்டுகள் ஆகியிருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் எனக்கு படிக்க தெரியவில்லையானாலும் சரி, எழுத தெரியவில்லையானாலும் சரி, என் பெட்டியை தூக்கிக் கொண்டு அந்த ஆராய்ச்சி கூடங்களுக்கு சென்று தேடி அறிந்து உணர்ந்து நோக்குகிற கடமையில் இருக்கிற என் கண்ணுக்கு பட்டவரை அடிப்படையிலே நம்மாழ்வார் அரசகுலத்தவராக பதிப்பிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, மாறம் அகப்பொருள், மாறம் அலங்காரம் என்ற அணியிலக்கணத்தை தந்த குறுகை பெருமாள் கவிநாயர் இவ்வளவு பெரிய நூலை குறுகிய மாணி என்ற நூலை போட்டிருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் சொல்லுகிறார், சந்திர குலத்தவன் வெண்கொற்ற குடைக்கு உரியவன். இந்த நாட்டிலாவது பார்க்க முடியுமா வெண்கொற்ற குடைக்கு உரியவன் சந்திரகுலம் என்று உரைத்தவனை கொண்டு போய் தங்க குலத்துவனை பொருத்தி காட்டுவது? சிந்தித்து பார்த்தது, சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தனை ஓட்டம் குறுகிய மானியம் இந்த நூலில கூட ரெண்டு சதுக்கத்தை யாரோ அது தொலைந்து போயிட்டோ இல்லையோ, அவர் சதுக்கத்தில் கடைசியில் ரெண்டு சதுக்கம் இல்லை. இந்த இருந்தாலும் கூட நம்முடைய பெருமான் சாமிநாத ஐயர் எப்படியோ இந்த நூலை தேடி பிடித்துக் கொண்டு வைத்து பதிப்பித்து வைத்து யாரோ பதிப்பித்து கொடுத்ததை வாங்கி வைத்து என்னுடைய இந்த எளியவனுடைய கண்ணுக்கு அது தெரிந்து எடுத்து படித்து பார்த்தேன். வேறு வேலைகள் இல்லாத காரணத்தால் நன்றாக படித்தேன். எனக்கு எந்த தொழிலும் கிடையாது, எங்கேயும் வேறு மேடைக்கு போவது, அங்கே போனால் பொய்யை பேசுவது, அதுபோல இலக்கியத்தை படித்தால் உண்மையை பேசுவது என்ற நிலையில் ஒரு காலத்திலே நான் அதிகமாக மேடைகளில் புழுகி சொன்னேன். ஒரு தடவை அதிகமாக புழுகிற கட்சி தான் ஜெயிக்கும். செய்ததை சொல்ல தெரியாமலே தமிழ்நாட்டில் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், காங்கிரஸ் கட்சி நீங்கியே போய்விட்டது. அவர்கள் செய்ததை சொல்ல தெரியாமல் போனவர்கள், நாங்கள் செய்ததை சொல்லாமல் இல்லாததெல்லாம் சொல்லி செய்து கொண்டவர்கள். ஆகவே அரசியல்வாதியாக இல்லாமல் இன்றைக்கு நான் இப்படி நூல்களை தேடுகிறவனாக நான் மாறி போயிருக்கிறேன். இந்த நூலில் அடிப்படையில் பல குறிப்புகளை எல்லாம் சாமிநாதையர் எடுத்து வைத்திருக்கிறார். குறுகை திருக்குறுகை பெருமாள் கவிநாயர் இயற்றிய குறுகை மானியம் என்று மான்மியம் என்ற நூல் 16 நூற்றாண்டு நூல் என்று அடையாளம் தருகிறது. அதற்கு நம்முடைய தொல்லியல் துறை ஒரு கல்வெட்டை நாகர்கோயில் படித்து இவர் திருக்குறுகை பெருமாள் கவிநாயர் என்று அடையாளம் காட்டினார்கள். நண்பர் தொல்லியல் துறை பணியாளராக இருந்து நீக்கம் செய்து கொண்டிருக்கிற நண்பர் ராமச்சந்திரன் கும்பிகுளம் என்ற ஊரில், கும்பிகுளம் என்ற ஊரில் இருக்கிற ஒரு கல்வெட்டு இருக்கிறது, வாருங்கள் போகலாம் என்று என்னை அழைத்தார். வாங்க கார்களை போவோம் என்று அவரை அழைத்து சென்று பார்க்கிற பொழுது குருமை குறுகை பெருமாளுடைய காலம் 15 நூற்றாண்டுடைய இடைப்பகுதியாகும். இவர் இந்த நூலை பின்னால் எழுதினாரா அதற்கு முன்னால் எழுதினாரா காலங்கள் வரையறுக்கப்படவில்லை. இந்த நூலில் அவர் அடையாளம் சொல்கிற பொழுது நிம்ப மலர் தொடைக்குரியவன் என்கிறார். இலக்கண நூல் எழுதியவர், இலக்கணங்களை படித்த நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? இலக்கண நூலை அவர் எழுதிய இலக்கண நூலை படிக்கிற நீங்கள் இதிலே நிம்ப மலர் என்று அடையாளம் சொல்லுகிறார். அடிப்படையில் சொல்லுகிற அடையாளம் சொல்லுகிற நூலில் இதுபோல பெரிய வேதமாக போற்றப்படுகிற நூல் நம்மாழ்வார் திவ்ய சரித்திரம். அந்த நூலில் இன்பமலம் பாண்டியருக்குரிய இன்பமலருடைய குடியிலே பிறந்தவன் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார். அப்படி அடையாளப்படுத்துகிற நம்மாழ்வார் சுவாமிகள் அடையாளம் தெரிகிற நம்மாழ்வாரை நான் தெரியாமல் அவர் ஓதுகிற வேதத்தை வாயினால் சொல்வது வாதிக்கொண்டே இருப்பதாக சொல்வது அபத்தமும் ஆபத்தாகும். ஏனென்றால் ஒருவன் சொல்வது யாரென்று கூட தெரியாமல் அவன் சொல்வதை கேட்டால் அதிலே நியாயப்படுத்த முடியாது. ஏனென்றால் அடிப்படையில் சில நூல்களை சொல்லியிருப்பதை கூட உணராமல் நீங்க யாரோ சொல்லியிருக்கிறார்கள் அவர் சொல்லிவிட்டார் இவர் சொல்லிவிட்டார் என்று அடிப்படையிலே நீங்க சொல்லுகிற அடிப்படையில் இருக்கிற நூல்களை எல்லாம் பாருங்க. நெடுமாறன் சொல்லுகிறான் என்பதற்காக அல்ல, நீங்களே ஒரு குழுவை போடுங்க உங்கள் மன்றத்தில், தமிழ் மன்றத்திலே அடையாறு தமிழ் சங்கத்திலே போட்டு அதிலே உணருங்க, அல்லது அரசுக்கு எழுதுங்க, துன்மொழி இந்த கருத்தரங்கு போடுகிறே நம்மாழ்வார் என்று சொல்லுகிற ஒரு மரபிலே வேதத்தை தந்தவர், எல்லோரும் படிப்பதற்கு வேதம் இன்றைக்கு பயன்படுகிறது. நம்மாழ்வார் எழுதிய வேதத்தால் எல்லா மக்களுக்கும் சுபிச்சமும் பாக்கியும் சிறப்பும் செழிப்பும் ஏற்பட்டிருக்கிறது, வைத்துக் கொள்வோம். அதுபோல வேதங்களை ரிக்வேதத்தை வெள்ளைக்காரன் படித்திருக்கிறான். மாட்டு இறைச்சியை படிக்கிற சாப்பிடுகிற மாட்டு இறைச்சியை தின்பதை நியாயப்படுத்திய வெள்ளைக்காரன் அவர் ரிக்வேதத்தை படிக்கவில்லையா? சாம அரவண அதர்வண வேதத்தை படிக்கவில்லையா? ஆகவே யஜுர்வேதத்தை படித்தாலும் ரிக்வேதத்தை படித்தாலும் சாம வேதத்தை அதர்வண வேதத்தை படித்தாலும் எல்லோரும் படிக்கிறார். ஆனால் கல்வெட்டுகளில் எந்த இடத்திலாவது இந்த திருவாய்மொழி ஓதுவதை திரி வைத்தவர் என்று சொல்கிறார்களா வைத்தவர் என்று சொல்கிறார்களா? திரி வைத்தவர் ஓதுகிற சாத்திய வைத்தவர், சாத்திய என்றால் பூனூர், சாத்தாத வைத்தவர் என்றால் வைத்தவரில் சார்ந்தவர். அதிலே கூட பாகுபாடு இருக்கிறது. கல்வெட்டில் சாத்திய வைத்தவர் ஓதிய பாடலை ராஜராஜன் ஓத பணிக்கிறான். திருவாய்மொழியை முதலாம் குலத்துங்கன் ஓத படித்திருக்கிறான். திருவாய்மொழியை பாண்டியர்கள் ஓத படித்திருக்கிறார்கள், எல்லோருமே ஓத படித்திருக்கிறார்கள். அப்படி ஓத படித்திருக்கிற திருவாய்மொழியை ஓதியவர்கள் அன்றைக்கு கோயிலுக்குள்ளே ஓதிய அடையாளத்திலே அடிப்படையில் இருக்கிற அடையாளத்திலே இருக்கிற நிலையில் நாம் எப்பொழுது எல்லோரும் ஓதலாம். நான் கூட அண்மையிலே அவர் நூலை படித்தேன். திருவாரூர் கோவையா, அது திருவாரூர் கோவையா இருக்கலாம், திருவாரூர் என்ற பெயரில் உள்ள நூல். அதிலே கூட வேதத்தை வேளாளர்கள் ஓத தலைப்பிட்டு விட்டார்கள் என்று பிராமணர்கள் அவர்களுக்கு வேதத்தை பயிற்றுவிக்கிறார்கள் என்று பாடம் இருக்கிறது. ஆனால் இந்த நம்மாழ்வாருடைய காலம் பலர் எட்டாம் நூற்றாண்டு என்கிறார்கள், சிலர் ஒன்பதாம் நூற்றாண்டு என்கிறார்கள். யாருக்கும் அதை சரியாக கட்டாயப்படுத்த முடியவில்லை. ஆயிரம் ஆண்டுகளுக்கு, ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு, அல்லது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்மிருந்த அவரை உணர்ந்து நோக்கி இந்த நூற்றாண்டில் உள்ளவர் என்று கட்டாயப்படுத்த முடியவில்லை. சிலர் பாடுகிற பொழுதான் திருப்பான ஆழ்வார் அவரா, அவர் தாழ்ந்த வகுப்பை சார்ந்தவர். திருமணிசை ஆழ்வாரா, தாழ்ந்த வகுப்பை சார்ந்தவர். திருமங்கை ஆழ்வாரா, அவர் திருமங்கை மன்னன் ஆனால் நாலாவது குலத்தவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். கல்வெட்டிலே கூட காராளர் கற்பகமான திருமங்கை ஆழ்வார் என்று அடையாளம் காட்டப்படுகிறார். திருமங்கை மன்னனை சொல்லுகிற பொழுது கல்வெட்டு காராளர் கற்பக என்று அடையாளம் காட்டப்படுகிறார். ஆனால் பாண்டிய குலத்தவராக இருக்கிற நம்மாழ்வார் அடையாளத்தை சொல்வதற்கு தேடி பிடித்தால் நம்மாழ்வார் பற்றிய பெயரில் இருக்கிற பெயரை சொல்லி அவர் பெயரிலே ஒருவர் இருக்கிறார், அவர் வேதாரண்யத்தில் இருக்கிறார், இந்த ஊரில் இருக்கிறார் என்று நம்முடைய ராகவையங்கார் அடையாளம் காட்டியிருக்கிறார். ஆனாலும் கூட அவரால் எவராலும் முழுமைப்படுத்த முடியாத நம்மாழ்வார் குறுகிய மானியத்திலே மிகச்சிறப்பாக என்றால் அதை அடையாளம் சொல்ல போனால் குண்டா பழமை குடி பிறந்த குலப்பண்பிழமை தீர்மதியுடன். எவ்வளவு செம்மையான தமிழ் சொல் குண்டா பழமை குடி பிறந்த. அப்படி குடியிலே பிறந்த திருவாள் மார்பன் மகளை திருமணம் செய்வதற்கு புறப்பட்டு போகிறார்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார். அவரை சொல்லுகிற பொழுது அந்த போகிற அந்த கல்யாண வீட்டிற்கு திருவன் பரிகாரத்திற்கு குமரி நாட்டிற்கு போகிற பொழுது அடிப்படையில் அவர் செல்லுகிற வழியிலே போகிற பொழுது போர்க்கடியார் மறைவினர் போகிறார்கள். அடையாளம் சொல்லுகிற குறுகிய மானியத்திலே அப்படி பாடுகிற பொழுது சொல்லுகிற பொழுது அடையாளம் சொல்லுகிற அடையாளத்தில் மிக தெளிவாக மறையோரும் ஐயா கவனப்படுத்திக் கொள்ளுங்கள், கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் போறாங்க. ராஜா வீட்டு கல்யாணம், ராஜா யாருன்னு தெரியாதுன்னே போற கல்யாணத்தில் மறையவர்களும் மன்னர்களும் வணிகர்களும் மற்றுளாரும் என்கிறார். அந்த ஜாதியிலே பிறந்தவராக இருந்தால் மற்றுளார் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா? இலக்கிய வழக்கில் மற்றுளார்களும் சென்றார்கள் என்கிறார். அந்த அடிப்படையில் இருக்கிற ஒரு அடையாளத்தை பார்க்கிற நிலையில் மிக தெளிவாக நம்மாழ்வார் ஒரு பாடலாசிரியர் வருகிறார். அவர் நிம்ப மலர் தொடை என்று அழகாக சொல்கிறார். வேப்பமாலை யாருக்கு? அது மட்டுமல்ல, இன்னொன்றை சொல்லுகிறார். இன்னொன்று எதை சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார், வஞ்சி, உறையூர், மதுரை மூன்று ஊர்களையும் விளக்குவதற்காக சொல்லுகிற பொழுது அவன் யார் தெரியுமா? வஞ்சிக்குரியவன், விற்கொடியை பதிப்பித்தவன், விற்கொடியை பதிப்பித்தவன். அது யார் தெரியுமா? அவன் புலிக்கொடியை பதிப்பித்த சோழன். அவன் உறையூருக்குரியவன். அவன் யார் தெரியுமா? பாண்டியன். அவன் மதுரைக்குரியவன். அவன் மீன்கொடியை பதிப்பித்தவன் என்று சொல்லுகிறான். வேளாள புராணங்களில் அல்லது வேளாளரை பெருமைப்படுத்தப்பட்ட இலக்கியங்களில் செம்மொழிகளில் எந்த இடத்திலாவது இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்களா? அதற்கு பதிலாக மேலுக்கொடியை பதிப்பித்தோம் என்று சொல்லியிருக்கிறார். மேலுக்கொடியை பதிப்பிப்பது எதை காட்டும்? மேலுக்கொடி என்பது வேளாளர்களுக்கே உரியது. ஆகவே வேளாளர்களும் இந்த மூவேந்தர்கள் படை நடத்திய போது அவர்களும் சென்றிருக்கிறார்கள் என்று வேண்டுமானால் யூகிக்கு இருந்த செய்தியாக இருந்தால் ஒப்புக்கொள்ளும். அங்கே போனார்களா என்பதை கூட ஒப்புக்கொள்ள பட்டிமன்றம் நடக்கிறது இன்றைக்கு. ஆனாலும் வளம் பெருமையை சொல்வதற்கு அது அகநானூரிலே கூட செய்தி கிடைக்கிறது. இமயத்திலே விற்கொடியை பதிப்பித்தான் சேரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அது ஒரு பழம் பெருமை. அது எதற்காக சொல்லுகிறார் என்றால், ஒரு காலத்தில் இமயமறை இந்த மரபுக்கு உரிமை இருந்தது. ஆகவேதான் தென்புலம் வடபுலம் என்ற பெயரை துவங்கி இருக்க வேண்டும். ஆகவே அதற்காக சென்றார்கள். அடிப்படையிலே படையெடுத்து செல்கிறவன் எங்கே சென்றாலும் எதிரிகள் கிடைப்பான் என்று கருதி செல்வதில்லை. இலங்கைக்கு செல்கிறான். இலங்கைக்கு அப்பாலில் உள்ள நாட்டுக்கு படையெடுத்தான் என்றால் நம்முடைய சிங்கப்பூர் பகுதிக்கு அந்த நாட்டுக்கு சென்றான் என்று படிக்கிறோம். எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்தார்களோ, எங்கெல்லாம் இந்த அரசுக்கு தொடர்பு இருந்ததோ அங்கெல்லாம் சென்றார்கள். வாதாபி சென்று வாடச்சூடி வரலாற்றிலே புகழ் சேர்த்த நரசிம்ம பல்லவர்னும் அடிப்படையில் அவன் வாதாபிக்கு சென்றான் என்றால் சாளுக்கியர் தொடர்பு தமிழருக்கு இருந்தது, நம்முடைய ஆந்திரர் தொடர்பு தமிழருக்கு இருந்தது. ஆகவே இப்படியெல்லாம் படையெடுத்து சென்றார்கள். ஆனால் இமயத்துக்கு படையெடுத்து சென்றவனாக சேரன் செங்குட்டுவன் கதைகளில் சொல்லப்படுகிறான். கனகவெட்டியர் தலையிலே கல்லேற்றி கண்ணைக்கு செலவழித்த சேர செங்குட்டுவன் மரபு பற்றி பலரும் நாம் பேசுகிறோம். ஆனால் அந்த அடிப்படையை பார்க்க முடியவில்லை. கங்கை வரை கடாரம் வரை நம்முடைய ராஜேந்திர சோழன் ஜெயித்தான் என்று படிக்கிறோம். அந்த வரலாறு கல்வெட்டிலே தெரிகிறது. அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் ராஜாவுடைய முடிகளை கவர்ந்தாரோ அண்ணன குலத்தவரான பரசுராமன் அவன் சாந்திபத் தீவிலே ஒழித்து வைத்த அந்த ராஜமுடிகளை கைப்பற்றி சோழ நாட்டுக்கு கொண்டு வருகிறேன் என்று சபதமேத்த வீரக்குடி சோழக்குடியாகும். எப்படி வடநாட்டிலே இந்த வரலாறு இருக்கிறதா? வடநாட்டிலே பரசுராமனை எதிர்கொண்டதாக வரலாறு இருக்கிறதா? பரசுராமனுடைய கொள்கையை அவருடைய முடிகளை பற்றிய முடிகளை எல்லாம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கொண்டு வந்தான் என்பது போல வடநாட்டு அரசர் யார் குறித்தார், எவர் எழுதினார், எவர் சொல்லியிருக்கிறார், அந்த அடிப்படையை பார்க்கிற பொழுது இந்த மூவேந்தர்கள், முடியுடைய மூவேந்தர்கள், முரசுடையவர்கள், நம்மாழ்வார் பாடலில் கூட அவருடைய குடிக்கு மூன்றும் முரசு உடையவர் என்று சொல்லப்பட்டது. வெற்றி முரசு, நியாய முரசு என்று சொல்லுகிற அந்த முரசு இந்த குடிக்கு இருந்திருக்கிறது. அவன் திருவழுதி குலத்திலே பிறந்தவன் என்று சொல்லுகிறான். திருவழுதி குலத்திலே பிறந்தவன் என்று சொல்லுகிற பொழுது நீ கிடையாது, நாங்கள் சொல்லுவதுதான் வேதம், நாங்கள் சொல்லுவதுதான் சரி என்று திருத்தி எழுதுவது நல்ல மரபல்ல. அது செம்மொழியை அழிக்கும் செயல். செம்மொழியில் இருப்பதை அழிப்பதற்கு வாய்மொழியால் பேசி அதை அழிக்க முடியாது. வாய்மொழியால் பேசினால் அது கொச்சை மொழி, எழுதினால் நல்ல தமிழில் எழுதினால் அது செம்மொழி. அந்த செம்மொழி இலக்கியம் உலக வரலாற்றில் தமிழருக்கே உண்டு. அந்த அடிப்படையிலே சொல்கிறார், திருவழுதி வளநாடனை செந்திரிப்பேரை காவலனை. திருவழுதி வளநாடு அது பாண்டி நாட்டினுடைய, தென்பாண்டி நாட்டினுடைய கடைசி இதே இருக்கக்கூடிய எச்சம். அவனை சொல்லுகிற பொழுது திருவுளம் கிளர்ந்த வழுதி, அது இந்து சொல்லுகிறான், திருவழுதி வளநாடனை செந்திரிப்பேரை காவலனை ராமதாததார தீர நாராயணன் வளநாடன் நல் குல நாதன் திருவுளம் கிளந்தர வழுதி நன் நாடா தமிழ் செந்திரிப்பேரை கோவிலே மகரநடு குலைக்காதர் பிள்ளைத்தமிழிலே சொல்லியிருக்கிறான். இது மாதிரி சொல்லுகிற பொழுது நம்மாழ்வார் ஊஞ்சல் கவிதை சீர்மேவும் திருவழுதி குலத்தில் தோன்றும் செண்பகவன் சடகோபன் அடி ஆடி ஊஞ்சல் என்று சொல்லப்படுகிறது. இது மாதிரி சொல்லப்படுகிற வேதம் ஓதுவதற்கு தடையில்லாத மரபிலே பிறந்தவன், வேதம் ஓதுவதை உலகறிய வேதம் ஓதியவன் என்று அடையாளம் காட்டப்பட்ட நம்மாழ்வார் மிக சிறப்பாக குருகை பெருமாள் கவிராயரால் அரசர் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். நம்முடைய கவியரசர் கம்பரால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். மணவாள மாமிகை அவருடைய உரையை எடுத்து பாருங்க, இந்த இடத்திலே சொல்வது நல்லதல்ல. அவர் சொல்லுகிற பொழுது என்னென்ன ஜாதிக்காரன் எல்லாம் இந்த நாட்டில் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், இவன் என்ன ஜாதிக்காரன், இவன் என்ன ஜாதிக்காரன் என்று சொன்ன அவர் அடையாளத்துக்கே சொல்லுகிறார், ஓதுவதற்கு உரிமை உடையவன் என்கிறார். ஓதுவதற்கு உரிமை உடையவன் என்கிற சொல்லி ஒரு இலக்கியத்தில் இன்றைக்கு எழுதுகிறவர் சொல்லுகிற மரபுக்கு ஓதுவதற்கு உரிமை இருக்கிறது என்று எழுதினால் இது மாதிரி பேசுவதற்கு இடமில்லை. ஆனால் இன்றைக்கு இது ஒரு நல்ல தமிழ் சங்கம். எனக்கு பேசும் பொழுது கூட எனக்கு சில நண்பர்கள் அறிவுறுத்தினார்கள், உங்களுடைய தலைப்பு சாதி சிந்தனையோடு உள்ளது, அடக்கத்தோடு பேசுங்கள், உணர்வோடு சொல்லுங்கள், நிதானித்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நான் ஆத்திரப்பட்டு பேச மாட்டேன், ஆத்திரப்பட்டு அரசியலை முடித்தவன். ஆனால் இலக்கிய உலகிலே யார் எதை சொல்லுகிறார்களோ அவர்களை கேட்டு அந்த பாடங்களை எங்கே இருந்தாலும் யாரிடத்தில் இருந்தாலும் அந்த பாடங்களை பணிந்து ஆசாட பூபதியாக அல்ல, நேராக சென்று அவரிடத்தில் சென்று வணங்கி கேட்டு பெற்று நூல்களை சேகரிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவன். அந்த அடிப்படையிலே எவ்வளவோ சூழ்நிலைகள் இருக்கிறது, எவ்வளவோ சூழ்நிலையில் நவக்கிரகங்கள் என்று சொல்கிற திருத்தலங்கள் எங்கே இருக்கிறது? ஆழ்வார் திருநேரியை சுற்றி இருக்கிறது, மறந்துவிடக் கூடாது. ரெட்ட திருப்பதியா, திருவில்லி மங்கலமா, தொல்லைவெல்லி மங்கலமா, இது மாதிரி இருக்கிற ஊர்கள். ஆக அடிப்படையிலே திருப்புளியங்குடி, செந்திரிப்பேரை, திருக்கோளூர் இந்த ஊர்களில் இருக்கிறது. ஆகவே என் பக்கத்தூரில் இருக்கிறது என்பதற்காகவோ அல்லது நான் அந்த ஊரினுடைய ஆட்சியாளனாக ஒரு 7 ஆண்டு 8 ஆண்டு காலம் இருந்திருக்கிறேன் என்பதற்காகவோ நான் ஆகவே இதெல்லாம் சரியாக இருக்கிறது என்று நான் கணக்கிடவில்லை. அங்கே இருக்கிற அடையாளங்கள் நவத்திருப்பதிகள், நவக்கிரகங்கள், தெய்வங்கள், அந்த மாவட்டத்தில் இருக்கிற அடையாளம் நம்மாழ்வார் சுவாமிகளுக்காக. நம்மாழ்வார் வேதங்களின் தாய் என்கிறார் பட்ட சுவாமிகள். நம்முடைய ராமானுஜரை வேதங்களின் தேய் என்கிறார். உலகம் போற்றும் ராமானுஜர், உலகம் போற்றும் ராமானுஜர், ராமானுஜருடைய நூல்களில் அவர் தமிழ் மாறன், தமிழ் வேந்தன் என்றால் பாண்டியன், தமிழ் நாடன் என்றால் பாண்டியன், தமிழ் மாறன் என்றால் யார்? நம்முடைய கல்வெட்டுகளில் சடையன் மாறன், சடையன் மாறன், மாறன் சடையன் என்று மாற்றி மாற்றி புனைந்து கொள்வார்கள். மாறன் என்று ஒருவன் புனைந்தால் சடையன் என்று ஒரு மற்றொரு மன்னன் புனைவான். அது மட்டுமல்ல, சோழர்கள் ராஜகேசரி பட்டம் ஒருவன் வைத்தால் பரகேசரி பட்டம் ஒருவன் வைப்பான். அந்த அடிப்படையிலே அவங்க சொல்லுவது மாதிரி மகன் வைத்தால் தந்தை மாற்றி புனைவது, அது மாதிரி வைத்த மாறன் எல்லா நூல்களிலும். இதிலே கூட நான் சில நூல்கள் நான் நேற்று அவசரமாக வந்து நேற்று எடுத்த குறிப்பு என்னுடைய நண்பர்கள் எடுத்தார்கள். அதில் கூட பல தவறுகள் இருப்பதை நான் தெரிந்தேன், வருத்தம், மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். பல நூல்களில், பல நூல்களில் நான் கூட ஒரு நூல் எழுதிய நூல்களில் உள்ள குறிப்புகளை முன்னால் எழுதினேன். அதிலே அடிப்படையிலே அந்த நூல்களில் இருப்பதை இந்த நூலில் குறிக்கவில்லை. அது மாதிரி குறிக்கப்பட்ட நூல்களில் நான் சொல்லியிருக்கிறோம், குழந்தை பெறுவதற்கு முன்பால் உடையன் அங்கே அழுவதாக ஒரு புலவன் சொல்கிறான். என்ன சொல்லுகிறான்? செங்கோலை விட்டு கொடுங்கோல் செய்தோமோ, ஐயா எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையே ஐயா, என்னுடைய நான் ராணியா இந்த ஆழ்வாத்திரில் இருக்கேன், எனக்கு குழந்தை பிறக்கலையே, நாங்கள் செங்கு என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய பரம்பரையினர் வந்து செங்கோல் செலுத்தாம கொடுங்கோல் செய்தார்களா? இலக்கியத்தை படிங்கள், கருநாடர் கொடுங்கோலம், கொடுங்கருநாடர் ரெண்டு இடத்துல குறித்திருக்கிறார் இளங்கோடிகை. முறையான அரசு இல்லாதவருக்கு கரு என்ற சொல்லும் உட்படுத்தப்படும். கருணந்தடக்கன் அதெல்லாம் இப்பொழுது ஆராய்ச்சிக்குரியது. கருணந்தடக்கன் அடிப்படையில் கொடுங்கருநாடர் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இலக்கியங்களில் நம்முடைய 4000 திவ்ய பிரம்மத்தியத்தில் கொடுங்கோல் வைத்திருக்கிறவர்களை அரசராக சொல்வதல்ல, செங்கோலுக்குரியவன் செங்கோல் ஆட்சி அவர் சொல்ற செங்கோலை விட்டு கொடுங்கோல் செலுத்தினோமோ அழுகிறான். ஆறில் ஒன்று கொள்ளாமல் அவனை பிறந்தோமோ, ஆறில் ஒன்று கொள்வது வேதத்தில் புராணத்தில் கல்வெட்டில் மிக தெளிவாக அரச குடிக்கு மட்டும்தான். ராஜாதிராஜன் தன்னுடைய கல்வெட்டில் ஆறில் ஒன்று என்று பதிவு செய்திருக்கிறான், முதலாம் ராஜாதிராஜன். ஆகவே சோழமண்டல சதகம் வேளாளரின் பெருமை பாடுகிற பிற்கால நூலாகும். அந்த நூலில் அவர்கள் குறித்திருக்கிறார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஆறில் ஒன்று என்பதற்காக விளக்குவதற்காக சொல்கிறேன். நாங்கள் ஆறில் ஒன்று பெரும் அரசனை விட உயர்ந்தவர்கள், நாங்கள் எட்டில் ஒன்று வாங்குகிறவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். ஐயா, சோழமண்டல சதகத்தில் ஆறில் ஒன்று வாங்குகிற அரசனை விட எட்டில் ஒன்று வாங்குகிற நாங்கள் மேலானவர்கள் என்று சொல்கிறார்கள். சோழருடைய வம்சாவளியாக இருந்த கொங்கு சோழர்கள், குடும்பாளூர் வேளிர்கள், அவர்கள் கொங்கு நாட்டை ஆண்டவர்கள். அந்த அடையாளத்துக்கு தெரிகிற அவர்கள் அவருடைய கல்வெட்டில் ஆறில் ஒன்று வாங்குகிறவர்கள் என்று அடையாளம் காட்டுகிறார்கள். அரச குடி ஆறில் ஒன்று வாங்குவதாக கல்வெட்டில் அடையாளம் காட்டுகிறது. இலக்கியத்தை உணர வேண்டும் என்றால், இலக்கியத்தை புரிய வேண்டும் என்றால், கல்வெட்டு பாடங்களை கையில் வைத்துக் கொண்டு யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுதான் சிறப்பாக பாடமாக இருக்கும். ஏனென்றால் இலக்கியத்திலே கூட ஓலைச்சுவடிகளை திருத்தம் சில தில்லுமுள்ளுகள் செய்ய வாய்ப்பிருக்கிறது. அது தில்லுமுள்ளுகள் நடக்காமலே பல இலக்கியங்கள் வந்திருக்கிறது. ஆனாலும் கல்வெட்டிலே தப்பாக அடிக்க முடியாது, அடித்த கல்வெட்டை உடை தெரிய முடியாது. அந்த சாசனம் அரசாங்க சட்டம், அந்த சாசனம் அரசாங்க சட்டம். அந்த சாசனத்தை படித்து உணர்ந்து வைத்திருக்கிற அறிஞர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு அறிஞர் பேசினாராம். என்ன பேச்சு என்றால், எவனுமே கல்வெட்டை நம்பாதே, கல்வெட்டு தூக்கி எறியப்பட வேண்டியது என்று சொன்னாராம். அவர்களெல்லாம் செம்மொழி அரங்கிலே நிமிர்ந்து நிற்கிறார்கள், செம்மொழி அரங்கில் நிமிர்ந்து நிற்கிறார்கள். அடிப்படையிலே வேதனைப்படுகிறேன். எனக்கு தெரிந்த அளவிலே சொல்கிறேன், அடிப்படையில் இதையெல்லாம் நீங்க சீர்தூக்கி பார்த்து தாலாட்டு பாடலில் அடிப்படையிலே சொல்லுகிற பொழுது நம்முடைய நாட்டில் அந்த காலத்திலே புராண விதிகளை எல்லாம் வைத்து வாழ்வியலுக்காக வாழ்வியல் ஒழுக்கத்துக்காக வைத்து சில விதிகளை செய்தார்கள். வேளாள சூளாமணி என்ற நூலில் அது பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுல என்னென்றால், ஒரு குழந்தை பிறந்தால் அந்த பெண்ணுக்கு தீட்டு ஒரு பிராமண பெண் குழந்தையை பிரசவித்தால் அந்த பெண் வீட்டு விளக்காக வைப்பது 10 நாட்கள். அதற்குரிய சடங்கு 10வது நாள் 11வது நாள் நடத்தலாம். இது அந்தணர்களுக்கு. அரச குடியாக இருந்தால், சத்திரியனாக இருந்தால் 12 நாள். வைசியராக இருந்தால் 15 நாள். 30 நாள் என்று சொன்னால் அது வேளாளருக்கு என்று இருக்கிறது. நம்மாழ்வார் திருத்தாலாட்டு பாடிய, நம்முடைய திருத்தாலாட்டு பாடிய அந்த புலவர் அவர் சொல்லுகிறார், நம்மாழ்வார் திருத்தாலாட்டினை சொல்லுகிறார் அவர், 12 நாட்களில் தொட்டில் போட்டு ஆதிநாதர் கோலத்திலே வந்து திருக்குறள் அவனுடைய திருக்குறள் அவனுடைய குடும்ப பெயரை வைத்துக் கொண்டார் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படை ஒன்று போதாதா? அப்படியானால் இதெல்லாம் எதை காட்டும்? திருத்தியவன் அல்லது திருத்துவதற்கு எடுத்துக்கொள்கிறவர்கள் அந்த அடையாளத்திலே சிலதை பார்க்காமல் விட்டுவிட்டார்கள் என்று தெரிகிறது. இந்த அடிப்படையை அவர் பிறந்த இடத்திலே மாறா வழி கூட வாழ்வே மலைச்சுனா வீரா புவி வேந்தர் வேந்தி குருகூரா. பிள்ளைய பிள்ளைய வேந்தனே அரசனே, அதாவது யார் பிள்ளை பிறந்தாலும் இன்னைக்கு தாலாட்டுறது வந்து யாரா என் கண்வளரே, ராஜாவே என் கண்வளங்கு, எல்லாரும் பாடுறது. ஏன்னா ராஜா ஆகணுங்கிறதா, இந்த பிறக்கிற குழந்தை அவனும் ராஜாவாகணும். எல்லா ஜாதியும் ஆண்டு விட்டாரு, ஆளாத ஜாதி கிடையாது. மிக தாழ்ந்த மரபாக இருக்கிற செருப்பு தொழிலாளி கூட மதுரை வீரன் என்ற பட்டம் உண்டு. ஆகவே ஆட்சி என்பது காலாகாலத்துக்கு மாற்றம் வரும், ஏற்றம் வரும். நம்முடைய சாமிநாத தேசிகர் இலக்கண சொத்து என்ற நூலில் அழகாக சொல்கிறார், அரசன் என்ற குலத்தில் அரசனும் அரச குலத்திலே பிறந்தவன் தான் அரசன். அரச மகளுக்கும் அரச குலத்துக்கும் பிறந்தவன் ஒரு அரசன். இன்னொருவன் வேற ஜாதி பெண்ணுக்கும் அரசனுக்கும் பிறந்தவன். இன்னொருவன் வேத ஜாதியாக இருந்து அந்த தொழிலை ஏற்றுக்கொண்டவன். இன்னொருவன் இந்த அர்த்த தொழிலே செய்யாமல் நழுவி போனவன். 4 விதமான அர்த்த குலம் இருக்கிறது என்று அடையாளம் காட்டுகிறார். இந்த அர்த்த குழந்தையை 12வது நாள் தீட்டுக்கு பிறகு எல்லோரும் அவனை கொண்டு போய் ஆதிநாதர்களுடைய கோயிலில் கொண்டு போய் தொட்டில் கட்டி தாலாட்டி இருக்கிறான். தொட்டில் கட்டி தாலாட்டி ஆடல் பாடல் செய்வது யாரையும் இந்த பேரையும் சொல்லி அழைத்து விடலாம். 12 நாளுக்குள்ளே போவதற்கு அந்த அனுமதியை சொல்லியிருக்க மாட்டார்களா? நம்முடைய அந்தனர்கள் ஒரு காலத்தில் பலப்பட மன்னன் எனக்கு பொருள் எனக்கு கிரீடத்தை கட்டு என்று சொன்ன பொழுது கட்ட மாட்டோம் என்று தில்லை 3000 ஓடிவிட்டார்கள் கேரளாவுக்கு என்று படிக்கிறோம். அது அதிலே சொல்றோம், நன்னிலத்தில் 12வது நாளில் நாதர் திருச்சநதியின் தொட்டிலே தக்கோனை கொண்டு வந்து, தக்கோன் அரசன் வீரன் கலைஞான வீரன் கலைஞான மேதாவியா மகிழ மாறனன நாமம் வலுவாது சாத்தியம். வலுவாதுன்னா பரம்பரை ஞானம், பரம்பரை மாறம் குலப்பேரவையா எல்லா நூல்லையும் 20 நூல் இருக்கு. பரம்பரை பேரவை நம்மாழ்வார் பேர் எந்த இடத்திலும் குறிக்கப்படவில்லை. இந்த திவ்ய சூரிய சரித்திரத்திலே கூட சிறப்பாக பாடப்பட்டது நம்மாழ்வார் பெருமானும் திருமங்கி மன்னரும். அவர்களை சொல்லுகிறது 4ஆம் குலத்திலே பெரிய அரசன் இந்த திருமங்கை மன்னன் என்று அவரை சொல்லுகிறார். ஆனால் நம்மாழ்வாரை பாண்டிய குலத்தவர் என்று சொல்லியிருக்கிறார். திருப்பான் ஆழ்வாரை தாக்கியவர்கள், திருமணிசி ஆழ்வாரை தாக்கியவர்கள் எந்த நூலில் தாக்கியிருக்கிறார்கள்? 19வது நூற்றாண்டுக்கு பிறகு, 20வது நூற்றாண்டுக்கு பிறகு சிலர் போடுகிற நூலில் எழுதுகிறார்கள், இன்றைக்கு அக்மார் ஸ்டீல் அவர் அரச குலத்தவர் அல்ல, நான் இன்றைக்கு இது தேவையில்லை, பாண்டிய குலத்தவர் என்று மட்டும் போட்டாலே போதுமானது. யார் பாண்டியர்கள்? சண்டையே நடக்கிறது, யாரெல்லாமோ பாண்டியர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற இந்த உலகில் அப்படியே இருக்கட்டும், பாண்டிய குலத்தவர் என்று போடக்கூடாதா? பாண்டிய குலத்தவர் தான் என்று அடையாளம் தெரிகிற நிம்பத்தொடை சூடிய மன்னர் குடியை வேள்வியை வேள்வியை உணர்ந்து ஓதாமல் உணர்ந்த அந்த குடியை ஓதாமல் உணர்ந்தவரான நம்மாழ்வாரை வாயினாலே அருளியதை வாயினாலே அருளியதை அந்தனர் வேள்வியாக திருமந்திர ஓலையாக எழுதி உலகத்துக்கு தந்த மதுரைவி ஆழ்வார் அவரை குருகூர் மன்னன் என்கிறார். மணவாள மாமுனிகள் சொல்லுகிறார், குருகை பெருமாள் கவிராயர் சொல்லுகிறார், நம்முடைய கம்பன் சொல்லுகிறார், எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு வந்தவர்கள் சிலர் இதை படிக்காமல் புரியாமல் சில ஆஸ்தான வித்துவான்களாக தங்களை நினைத்துக் கொண்டு கற்பனை செய்து சொல்லுகிறார்கள். நான் இந்த அளவிலே நிறுத்திக் கொள்வதற்கு காரணம், இன்னும் பேசினால் விரிவாக சொன்னால் விளக்கமாக சொன்னால் சிலருடைய மனங்களே புண்படும். அந்த நேரத்திலே நான் எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் தேர்தலில் தோற்றேன் என்றால் அதிக நேரம் பேசி தோற்றோம். ஆகவே விரிவாக பேசுகிற பொழுது அவரவருக்குள்ள செஞ்சுக்குள்ளே சில எண்ணங்களில் அடிபட்டு விடக்கூடும். ஏனென்றால் நான் இதற்காக சொல்கிறேன், இப்பொழுது கூட தேர்தல் நடக்கிறது, நானும் தேர்தல் நிற்கிற பொழுது நான் தேர்தலில் வணங்கி கும்பிடுகிற பொழுது கொஞ்சம் தலக்கணத்தோடு கும்பிடுகிறோம். போட்டால் போடு, போடவில்லை ஏன்னால் போ என்று பேசி என்னுடைய வாழ்க்கையில் அந்த இதில் வெற்றி பெற முடியவில்லை. இப்பொழுதாவது பணிந்து உங்களை கேட்கிறேன், நான் ஓட்டுக்காக ஒரு அமைச்சர் பதவிக்காக காத்து கிடந்ததும் அல்ல, காலையிலே தொலைபேசி எடுத்தால் மாலையிலே கூட ஒரு கமிட்டியிலே வரலாம். ஆனால் எனக்கு அந்த எண்ணம் அற்றுப்போய் ரொம்ப காலம் ஆகிவிட்டது. ஆனால் உங்களை நான் பணிந்து கேட்கிறேன், இந்த அரங்கத்திலே இன்னும் சில அறிஞர்களை கூப்பிடுங்க. இதற்கு நீங்கள் இன்றைக்கு இதையெல்லாம் முடிவு செய்து கூட நீங்கள் போக வேண்டாம், கூப்பிடுங்க. யாராவது நம்மாழ்வார் அரச குலத்தை அல்லாத வேற ஜாதியினர் என்று நிரூபித்து விட்டால் நான் என்னுடைய தகப்பன் சொத்து அனைத்தும் எனக்கு தான், நானே ஒரு 5 லட்சம் ரூபாயை அவர்களுக்கு அப்படி சாதித்து தருகிறவர்களுக்கு இந்த தமிழ்ச் சங்கத்தின் மூலமாக கொடுத்து விடுவேன். ஏனென்றால் பொய் முடிச்சுடுக் கொள்கிறது, பொய்யை சொல்லுகிறவர்கள் அத்தாணி மண்டபத்திலே போய் உட்கார்ந்து கொள்கிறார்கள். ஆகவே நீங்க நியாயமன்றத்தில் இருக்கிறீர்கள், நூல்களை எல்லாம் பாருங்கள், பார்த்துவிட்டு அந்த அடிப்படையில் இன்னும் சொல்ல போனால் எல்லா நூல்களும் நான் தேடி வைத்து கஷ்டப்பட்டு அவைகளையெல்லாம் தேடி எங்கெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் கூட உடனே எங்கே இருந்தாலும் சரி, பத்மாவதி அவர்களிடத்தில் இருந்தாலும் சரி, சாந்தலிங்க அவர்களிடத்தில் இருந்தாலும் சரி, சண்டை போட்டாவது பத்மாவதியிடத்திலே பெற்றுக்கொண்டு வருவது என் மரபாவது. ஆகவே பெருமக்களே, சிறப்பிற்குரிய அதிகம் பேசுவேன், பேசுவதிலே வருகிற வார்த்தையில் ஏதாவது ஒன்றை சொல்லி நாம் எடுத்திருக்கிற கொள்கையில் கோடு விழுந்துவிடக்கூடாது. அரச மரபிலே உள்ளவன் அரசலை அடிப்படையில் அதாவது பார்த்தீர்கள் என்றால் குடரிமலை காவலனே பொருணை துறையானே பொதியமலை. ஐயா, ஒரு குருகூரில் இருக்கிறவனை பொதியமலையோட பொருத்தி காட்ட முடியுமா? எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க, அதெல்லாம் சிம்பிளா எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. யாரும் சொல்லியிருக்கு? யாரா ஒன்று சொல்லணும்ல, இன்னார சொல்லியிருக்கு? சந்திரன், இங்க வந்து சந்திரமூர்த்தி கரையாளர்னு சொல்லி சந்திரமூர்த்தி கோவைன்னு ஒரு நூலை தொல்லியல் துறை வெளியிட்டு அந்த நூலை நான் உத்தமமா படித்தேன். அவர் கூட நம்மாழ்வார வணங்கி வாழ்த்துறார், நம்மாழ்வார பெருமைப்படுத்துறார், நம்மாளுன்னு சொல்லல. ஆனா தீவலமாறன் கதையில் சிதம்பர கவி என்ற வெள்ளாளர் எழுதிய நூலில் அவரே அவருடைய முன்னோர் அவருக்குடைய பெருமையை சொல்றாரு, நாங்க ராஜாக்களுக்கு முடிச்சுவிடக்கூடிய மரபுங்க, ராஜாக்களுக்கு நாங்க முடிச்சுவிடக்கூடிய மரபு. அந்த மரபில வந்த சிதம்பரநாத கவி சொல்றாரு, பாடல்ல சொல்றாரு, அப்படி குழந்தை இல்லைங்கிறதுக்கு ராஜா அப்படி போறான் பாண்டிய மன்னன் போச்சல, நம்முடைய திருகூர்கூர் திருகுருவூருக்கு போறான், திருகூருக்கு போய்
அந்த திருக்குறுகூர்ல அந்த எல்கையில போன உடனே நின்று கும்பிடுறான். அத சிதம்பரநாத கவி என்ற வெள்ளாளர் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். எப்படி எழுதுகிறார் என்றார், ஒரு அடிப்படையிலே அவர் எழுதியிருக்கிறார், மணிமாட திருகுருகூர் மகிழ்மாறன் பிறந்ததல மனையா முன்னவன் தாதி காரியார் அடிவணங்கி. எவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறார் சிதம்பரநாத கவிராயர் என்ற உயர்ந்த வேளாளர் விஜயநாராயணத்தைச் சேர்ந்தவர். அந்த சிதம்பரநாத கவிராயர் சொல்லுகிறார், மணிமாட திருக்குருகூர் மகிழமாறன் பிறந்தலும் அணையா முன்னவன் தாதை காரியார் அடி வணங்கி. என்னுடைய அவனுடைய முன்னோனை வணங்கினேன் என்கிறான். சந்திரமூர்த்தி கோவையில அந்த பகுதியினுடைய ஆழ்வாத்தரில் உள்ளடக்கப்பட்ட ஆட்சியாளர், 17-18 நூற்றாண்டில் சந்திரமூர்த்தி கரையாளர், அவர் சொல்லுகிற பொழுது நான் நம்மாழ்வாரை வணங்கினேன் என்றுதான் சொல்லுகிறார். ஆனால் சீவலமாறன், மானுரையாண்ட சீவலமாறன், சீவலமாறன் மானுரையாண்ட சீவலமாறன் அவனுடைய கதையில் 16 நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த சீவலமாறன் கதையை சாமிநாத ஐயர் பதிப்பித்து தந்திருக்கிறார். அதில் மிக சிறப்பாக சொல்கிறார், அணையா முன் ஊரை அடைகிறதுக்கு முன்னால அவன் தாலை காரியார் வணங்கி அடி வணங்கி. எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்கான். இதெல்லாம் பார்க்காண்டாமா? இலக்கியத்தில் இருக்கிறதே சரியா பார்க்காதவங்க கல்வெட்டை அவமானப்படுத்தலாமா? கல்வெட்டை எரித்து சொல்லலாமா? கல்வெட்டு என்பது காலப்பட்டகம். செப்பேடுகளில் சொல்லியிருப்பதை அவ்வளவு லேசாக மாற்ற முடியாது. சும்மா சொன்னார்கள் சொல்ல முடியாது. யாரும் தங்களை சொல்லியிருப்பதுதான் சொல்ல முடியும். ஆக அடிப்படையிலே ஒன்றை சொல்கிறேன். அதிலே சொல்லுகிறார், பொருளை சூழ் குறுகி மூதூர் புறவலன் காரி மன்னன் காரி என்பான். புறவலன் காரி அகமகவின்றி வாடி அத்தலை மடைந்து திருக்குறுங்குடிக்கு போனான். போற்ற திருமகள் கொழுனன் நல் செந்தமிழ் குருதி பாடும் குறுமணி தீப மன்னன். தமிழ் வேதம், தமிழ் வேதத்தை உணர்ந்து தமிழை அருளிய நம்மாழ்வார் வேதத்துக்கு புறம்பான மரபிலே தோன்றியவர் என்பது இலக்கணத்துக்கு இழுக்கு, இலக்கியத்துக்கு இழுக்கு, செம்மொழிக்கு இழுக்கு, செந்தமிழுக்கு இழுக்காகும். ஏனென்றால் பாடியவர் சிதம்பரநாத கவிராயர். இதெல்லாம் உணர வேண்டும். சடையப்ப வள்ளலை உணர்ந்த, சடையப்ப வள்ளலில் அரவணைப்பிலே வாழ்ந்த கம்பனுடைய கவிகளில் கூட அவருடைய கவியாக சொல்லப்படுகிற சடகோவ ரந்தாதியில் என்னிடத்திலாவது அவரை குறைபடுத்தி குற்றப்படுத்தி அவர் குலத்தை இழித்து படித்து சொல்லப்பட்டிருக்கிறதா? இருமரமும் தூய பெறுவார். இந்த அடிப்படையை உணர உங்களை பணிந்து உங்கள் பாதங்கள் தொட்டு வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய இந்த உரையில் குறைகள் இருந்தால் கூட, இந்த புட்நோட்டில் விழுந்த குறைகள் மாதிரி பேச்சிலே கூட குறைபாடுகள் இருந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த குறைகளை நீங்க ஏற்றுக்கொண்டு இனியாவது எதிர்காலத்தில் வரலாற்றில் எல்லா நூல்களையும் படித்து எழுதுகிறவர்களை மட்டும் அனுமதிக்க வேண்டும். அறவுரையாக படித்து எழுதுகிறவர்களை நிச்சயமாக நீங்களே ஒரு தீர்மானம் போட்டு அனுப்புங்க. ஏனென்றால் ஒவ்வொருவரும் காலையில் நினைத்தால் மாலையிலே ஒரு புத்தகத்தை உருவாக்குற நிலையில் சினிமா படமாக நடித்து எடுக்கிறார்கள். 7 நாளில் ஒரு படம் வருகிறது, அது மாதிரி நூல்கள் வந்து விடுகிறது. அது மாதிரி வரக்கூடாது. வருகிற நூல்கள் உணர்ந்து தெளிந்து அறிந்து அறியப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி எழுத வேண்டும். அப்படி எழுதினால்தான் தமிழ் தெளிக்கும், தமிழ் மன்றம் தெளிக்கும், தமிழ் சங்கம் வளரும், நமக்குள்ளே நல்ல ஒற்றுமையை உண்டாக்கிக் கொண்டு ஒன்றே உலகம் ஒருவனே தேவல் என்ற கொள்கையில் பிறழாமல் நாம் தமிழர் நமக்குள்ளே வாழ்வெல்லாம் வளமெல்லாம் தமிழே முழங்கு என்று சொன்ன பாரதிதாசனுடைய கவிக்கணங்க இது முழங்கட்டும், இந்த நாடு சிறக்கட்டும், உங்கள் தமிழ் மன்றத்திலே நல்ல நூல்கள் வரட்டும். என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு நூல்களுக்கு உதவுகிற அன்புடையவனாக வாழ்க்கை நடத்துகிறோம். ஆகவே நானும் உங்களுக்கு இந்த நூல் வருவதற்கு ஏதாவது உதவி சொன்னால் அவர்களை தருவதற்கு நான் தயாராக இருப்பேன். நல்ல நூல்களை போடுங்க, எந்த நூல்களாக இருந்தாலும் நல்ல கட்டுரைகளை வாங்கி நல்ல உணர்ந்து படித்தவர்கள் சொல்லியல், நம்முடைய சொல்லியல், நம்முடைய இலக்கண இலக்கியங்களை எல்லாம் உணர்ந்து எழுதியிருப்பதை அறிந்து அவளை தேர்ந்தெடுத்து பதிப்பீங்க. அப்படி செய்தால் மணவாளனார் அவர்களே, மனமான உங்கள் தலைமை, உங்களை எல்லோரும் பாராட்டுகிறார் என்பதற்காக அல்ல, ஈசா நம்முடைய ஆசா ஞான சம்பந்தனார் என் மீது கடுமையான கோபத்தோடு இருந்தவர்கள் ஐயாவுக்கு சொல்லியிருக்கிறேன். அறிந்தால் கூட அவரை ஒரு நல்ல அறிஞர்கள் என்றால் எனக்கு தெரிய மணவாளனாரும் கோபாலையரும் தான் என்றார். அந்த கோபாலையர் மறைந்துவிட்டார். மணவாளனார் போன்ற சிலர்தான் இன்றைக்கு நம்ம முன்னால் வாழ்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் காலத்தில் நல்லவைகளை செல்லுங்க, நல்லவைகளை அகற்றி தமிழர்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி சிறப்பை செய்து தமிழ் இலக்கியம் மேம்பட எழுதுகிறவன் இனி நம்மாழ்வார் நூலை பதிப்பித்தால் ஜாதியை போடாமல் பதிப்பிக்கட்டும், வரவேற்கலாம். பதிப்பித்தால் அவன் அரச குலத்தவன் என்று பதிப்பிக்க வேண்டுமே தவிர வேறு ஜாதி என்று பதிப்பித்தால் அது இழுக்கு, மகா பாதகம், பஞ்சமா பாதகமாகும். ஏனென்றால் இல்லாததை சொல்லக்கூடாது, இருக்கிறதை சொல்லாமல் இல்லாததை சொல்வது நியாயப்படுத்துவது தர்மமாகாது. அந்த தர்மத்திற்கு யார் அழிவு செய்தாலும் நமக்குள்ளே அவர்களை திருத்த பார்ப்போம். திருத்தி திருத்த